டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தொலைபேசி எண் 9442 25 26 27.
பிரியமான வானொலி நேயர்களே, நாம் இன்று சகரியா 7:8 சிந்திக்கப் போகிறோம். 8 இருதயமானது தவறானதாக இருக்கும் பொழுது சடங்காச்சாரமாக செய்பவையும் தவறானதாகவே இருக்கும் என்று தேவன் காண்பிக்கப் போகிறதை பார்க்கப் போகிறோம். தேவன் மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள் மனிதன் மனிதனோடு கொள்ள வேண்டிய உறவு நிலையை குறித்தும் மனிதன் தேவனோடு கொள்ள வேண்டிய உறவு நிலைகளை குறித்தும் சொல்கின்றன. மேலும் அவருடைய இருதயம் சரியில்லை என்பதையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே சரியில்லாத பட்சத்திலே நாம் அவரை சேவித்து சில சிறிய சடங்காச்சாரங்களை செய்ய முடியும் என்று சிந்திப்பது தவறாகும். இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீமோன் பேதுருவினிடத்திலே கூறிய காரியம் உண்மையிலேயே ஒரு அழகான ஓவியமாயிருக்கிறது. ஒருவேளை நான் அந்த இடத்திலே இயேசுவினிடத்திலே இருந்தால் பேதுருவிடம் வந்து என்னை மறுதளித்ததற்காக அவரிடம் கோபப்பட்டிருப்பேன். பேதுருவை எப்படிப்பட்டவராக நான் நினைத்திருந்தேன் என்று கூறியிருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அருமையான நண்பரே, நீங்கள் செய்கிற சடங்காச்சாரமான காரியம் முக்கியமல்ல. உங்கள் இருதயத்தின் மனப்பான்மை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சில சபை உறுப்பினர்களுக்கு பக்தி என்பது ஒரு சடங்காச்சாரமானதாக இருக்கிறது. அது ஒரு சட்டம் போல காணப்படுகிறது. இவ்வாறு உயிரற்றதாக இருப்பதே அவர்களுக்கு விருப்பமானதாயிருக்கிறது. அவர்களுடைய ஆராதனை அர்த்தமற்ற களைப்படையை செய்கின்ற அளவிற்கு வெறும் வார்த்தைகளினாலே நிரம்பியிருக்கிறது. அநேக சமய சம்பந்தமான குப்பைகள் நம்முடைய திருச்சபைகளிலேயும் குவிந்து கிடக்கின்றன. எந்த பிரிவு என்று இல்லை, எல்லா பிரிவுகளிலேயும் இந்த சடங்குகள் புகுந்திருக்கின்றன. அநேகர் அநேக வார்த்தைகளை தேவையில்லாமல் அர்த்தமற்ற விதத்திலே கூறி மற்றவர்களை களைப்படைய வைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இவ்விதமாக கூற கேட்டிருக்கலாம், நான் என்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். அன்பரே, அநேகர் பகிர்ந்து கொள்வதற்கு போதுமான விசுவாசம் உடையவர்களாக இல்லை. தேவன் உங்களுக்கு என்ன செய்தார், நீங்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று கூறுவதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிற காரியம் அல்ல. நீங்கள் இயேசுவை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அவர் யாராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு என்ன செய்தார், உங்கள் பாவங்களை மன்னித்தாரா, இதுபோன்ற காரியங்களை கூறுவதே உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது. அடுத்ததாக, ரட்சிப்பை குறித்து மக்கள் சொல்லும்பொழுது உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். இதன் அர்த்தத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை விரும்புவார் என்று எண்ணுகிறீர்களா? நம்முடைய நீதியும் நற்செயல்களும் சிறந்தது என்று கருதுகிறோம். அவருக்கு முன்பாக இவையெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அவர் உங்களுடைய கந்தைகளை துவைக்கும் பணியை விரும்புகிறதில்லை. அருமையானவர்களே, நாம் பயன்படுத்துகிற அநேக சொற்கள் வாக்கியங்கள் சுவிசேஷத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை எடுத்து போட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டியதிருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை அன்பு. இதுவும் இன்று தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது. அன்பு என்பது வேதத்திலே ஒரு சிறந்த வார்த்தையாகும். ஆனால் இன்று அதை அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் தரத்தை தாழ்த்தி விடும்படியாய் பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய செழுமையான முக்கியமான வலிமையான வேத அர்த்தத்தை இன்று அது இழந்துவிட்டது. மேலை நாடுகளில் கூட அந்த வார்த்தை காரில் ஒட்டும் ஒரு ஸ்டிக்கரின் வாசகம் போல வந்துவிட்டது. நீங்கள் இயேசுவில் அன்பாயிருந்தால் ஒலி எழுப்புக என்று கூறும் அளவிற்கு அந்த வார்த்தை தாழ்ந்து போய்விட்டது. இன்று கிறிஸ்தவம் இவ்வாறு சாந்தமான, இரத்தமற்ற, சுவையற்ற, நிறமற்றதொன்றாய் மாறிவிட்டது. அதிலே வெப்பமில்லை, உணர்வில்லை. அர்த்தமுள்ளதாக்கும் விருத்தியாக்கும் கிறிஸ்துவுடனான தனிப்பட்ட உறவும் சபைக்கு இல்லை. கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவு என்று கேட்டு கேட்டே எனக்கு நோயே வந்துவிடும் போல இருக்கிறது என்று வேதத்தை முழுமையாக நம்பாத ஒரு பிரசங்கியார் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவுடனான தனிப்பட்ட உறவு என்பது சபைக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் அவசியமானது. சபையின் சடங்காச்சாரம் பாரம்பரியம் எதுவும் முக்கியமானதல்ல. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு அவரோடு தொடர்புடையதாய் காணப்பட வேண்டும். அவரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற தீராத விருப்பம் உங்களுக்குள் இல்லையென்றால், அவருடைய வார்த்தையையும் அவரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள்ளே இல்லையென்றால், உங்களுடைய சபை உறுப்பினர் என்ற நிலை இவ்வாறுதான் இருக்கிறது. எப்படி? ஒரு இளம் வாலிபன் ஒரு வீட்டை நேசித்து அதில் உள்ள கேஸ் அடுப்பையும் மாவு அரைக்கும் இயந்திரத்தையும் வீட்டை சுத்தப்படுத்தும் இயந்திரத்தையும் திருமணம் முடித்தது போல இருக்கிறது. ஒருமுறை ஒரு பெண் ஒரு வேலைக்காரியை பார்த்து, நீ ஏன் திருமணமே செய்யவில்லை என்று கேட்டபொழுது, அந்த வேலைக்காரி, எனக்கு புகை வெளிவிடும் அடுப்பு இருக்கிறது, வீட்டை சுற்றி குலைக்கும் நாய் இருக்கிறது, கிளி இருக்கிறது, சோம்பி திரியும் பூனை இருக்கிறது, இதிலே பாதி இரவு போய்விடும், பிறகு எனக்கு எதற்கு கணவனுடைய ஒரு துணை வேண்டும் என்றாளாம். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். தேவனோடு இப்படிப்பட்ட உறவையே இவர்கள் உடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனோடு இயேசுவோடு தனிப்பட்ட உறவு கிடையாது. அருமையானவர்களே, சபையிலே விளையாடுவதை விட்டுவிட்டு இயேசுவை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவருக்காக வாழ ஆரம்பியுங்கள். உங்களுக்கு முன்பாக இரண்டு கடிதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு வருகிற அநேக கடிதங்களிலே இவ்விரண்டையும் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். கவனியுங்கள். நான் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய செய்தியை கேட்டு வருகிறேன். நம்முடைய அன்புள்ள கர்த்தரை போல வேறு யார் உண்டு? நான் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ பெண்மணி. நான் மறுபடியும் பிறந்து 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. என்னுடைய வயது 55. என்னுடைய கணவர் ஓய்வு பெற்ற ராணுவ மருத்துவர். அவர் ஒரு இருதய நோயாளி. நாங்கள் முன்பு தேவாலயத்திற்கு ஏதோ போகிறோம் வருகிறோம் என்று இருந்தோம். நான் ஞாயிறு பாடசாலையையும் முன்பு எடுத்திருக்கிறேன். என்னுடைய கணவர் சபை மூப்பர். எனக்கு வேதத்திலே மூளை அறிவு தான் இருந்தது. இருதயத்திலே சிறிதே வேதம் பதிந்திருந்தது. நாங்கள் சென்று கொண்டிருந்த சபையிலே உள்ள போதகர் வேதத்தை முழுமையாக நம்பாதவர். விசுவாச வார்த்தைகளையே காண முடியாது. அந்த சபையிலிருந்து வெளியேறி இப்பொழுது வேறு சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய வேத போதனையே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர உதவுகிறதாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அடுத்து ஒரு சிறந்த கடிதத்தை வாசிக்கிறேன். எனக்கு 30 வயதாகிறது. நான் சிறு பெண்ணாக இருக்கும்பொழுதே கிறிஸ்தவள்தான். எனக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரி உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கும்படி என்னை அடிக்கடி கேட்டுக் கொள்வாள். அந்த பெண் மகிழ்ச்சியற்ற கணவனையும் கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் காலை முதல் இரவு வரை கிறிஸ்தவ செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லை. குடும்பத்தை நன்றாக நடத்தவில்லை. இதை பார்த்த நான் உங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கவில்லை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக நான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கிறேன். உங்களுடைய வேத தியானம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் உங்களுடைய இறையியல் ஞானத்திலும் வேத அறிவிலும் இருந்து சிறந்த காரியங்களை கற்றுக்கொண்டேன். உங்களைப் போன்று வேதத்தை கற்றுத்தரும் ஒரு ஊழியர் எங்கள் சபையிலேயும் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நீங்கள் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவனுடைய சிறந்த செய்தியினாலே நிரப்பிவிடுகிறீர்கள். ஆகவே குறைந்த நேரத்திலே சிறந்த பலனை பெறுகிறோம். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடிதத்திலே நாம் ஒரு பெண்ணை சிந்தித்தோம். அவள் எல்லா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளையும் கேட்டாள். சமயத்திலே கடுமையான பற்றுடையவள். ஆனால் அவளுடைய குடும்பத்தை அவள் கட்டவில்லை. அவள் குடும்பம் கிறிஸ்துவின் நாமத்திற்கு தூஷணத்தையே கொண்டு வந்தது. இப்படிப்பட்டவர்களுக்கு சடங்காச்சாரம் நல்லதல்ல. அதேவேளையிலே நீங்கள் தேவனோடு சரியான உறவை உடையவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் சடங்காச்சாரம் தவறல்ல. இது ஒரு கதையை போல இருக்கிறது இல்லையா? ஒரு சிறு குழந்தையின் ஜெபம் இவ்வாறு இருந்தது. அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். ஆகவே அந்த தாயார் அந்த சிறு பிள்ளையிடத்திலே மாடியிலே சென்று ஜெபித்துவிட்டு படுத்துக் கொள்ளும்படியாக கோரினார்கள். அடுத்த நாள் காலை வேளையிலே அந்த தாயார் சிறு பிள்ளையிடத்திலே, நீ நேற்று உன்னுடைய ஜெபத்தை சொன்னாயா என்றார்கள். உடனே சிறு பிள்ளை, ஆம், நான் வேறு விதமாக ஜெபித்தேன். நீங்கள் சொல்லித்தந்தபடி ஜெபிக்கவில்லை என்றாள். உடனே தாயார், எப்பொழுதும் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லாமல் வேறு என்ன ஜபித்தாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். உடனே அந்த சிறுமி விளக்கமாக, நான் எப்பொழுதும் ஜபிக்கிற ஜபத்தை தான் சொல்ல முழங்கால் படியிட்டேன், ஆனால் தேவன் அந்த ஜபத்தையே கேட்டு கேட்டு களைத்து போயிருப்பார் என்று நினைத்தேன். ஆகவே நான் படுக்கையிலே ஊர்ந்து போய் அவரிடத்திலே மூன்று கரடிகளின் கதையை சொன்னேன் என்றாளாம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அந்த இரவு வேளையிலே அந்த சிறுமியின் ஜபத்தை கேட்டு மகிழ்ந்திருப்பார் என்று நம்பலாம். அவள் இந்த சடங்காச்சாரமான ஜபத்திலே, இருதயம் அதிலே பதிந்திராத ஜபத்திலே தவறு இருக்கிறது என்று உணர்ந்த பொழுது தேவன் மகிழ்ந்திருப்பார். தேவன் அந்த மூன்று கரடிகளின் கதையை கேட்டு ரசித்திருப்பார் என்றே நானும் நினைக்கிறேன். இன்றும் கூட அநேக சபைகளிலே ஆராதனை இவ்வாறு ஆர்வமுள்ளதாக மாற வேண்டும். அது தேவனுடைய கவனத்தை ஈர்க்கும். இன்று நாம் ஏன் பிரச்சனைகளை உடைய சபைகளை பார்க்கிறோம்? ஏன் பிரச்சனைகளை கொடுக்கும் கிறிஸ்தவர்களை இன்று நாம் உடையவர்களாயிருக்கிறோம்? நாம் சடங்காச்சாரத்தை மட்டும் பின்பற்றுகிறபடியினால்தான் இந்த விளைவுகள். தேவனுக்கு இருதயத்திலே எந்த ஒரு இடமும் இல்லாமல் வெறும் பாரம்பரியத்தை மட்டும் பின்பற்றுகிறபடியினால்தான் இந்த விளைவுகள். ஏதோ கடமைக்காக எழுந்து நின்று பாடலை பாடி ஜபத்தை முணுமுணுத்து வருவதல்ல ஆராதனை. இது உண்மையான ஆராதனையா? சில ஆலயங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திருச்சபை மக்கள் ஆமேன் என்று கூட சொல்ல மாட்டார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபத்திலேயும் கலந்து கொள்கிறதில்லை என்பது இதன் மூலமாய் தெரிகிறது. நாம் இயேசுவனிடத்திலே இழுக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? நாம் அவரை நேசிக்கிறோமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் சரியான ஒரு உறவை வைத்துக் கொண்டு இந்த பாரம்பரியத்தை பின்பற்றினால் சரிதான். இந்த சடங்காச்சாரம் பாரம்பரியத்தின் முக்கியத்துவம் இன்றும் ஒரு விவாதத்திற்குரிய கேள்வியாகவே இருக்கிறது. நான் இந்த சடங்காச்சாரமான காரியத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது அவசியமா இல்லையா, இவ்வாறு மனதிலே போராட்டம். இரண்டு சடங்காச்சாரம் முக்கியமானது. இரண்டு சாக்கிரமந்துகள் சபையிலே உண்டு. அவை இரண்டும் முக்கியமானவை. ஒன்று ஞானஸ்நானம், மற்றொன்று கர்த்தருடைய ராபோஜனம். அதிலே ஞானஸ்நானம் விசுவாசிகளின் ஞானஸ்நானமாக இருக்க வேண்டும். அது எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை விட ஞானஸ்நானம் எடுக்கப் போகிறவர்களின் இருதயம் எவ்வாறு இருக்கிறது என்பதே முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம். அவர்கள் மறுபடி பிறந்திருக்கிறார்களா? மனம் திரும்பியிருக்கிறார்களா? நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது நல்லதுதான். இருந்தாலும் மனிதனுடைய இருதயம் சரியாக இல்லை என்றால் ஞானஸ்நானத்திலே ஒன்றுமில்லை. நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு பெற்று தனிப்பட்ட உறவை அவரோடு உடையவர்களா இல்லாவிட்டால் ஞானஸ்நானத்தினாலே ஒன்றுமில்லை. மேலும் இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தை பற்றி அநேகருக்கு அர்த்தமற்ற ஒன்றாக போய்விட்டது என்றே அஞ்சுகிறேன். இதற்கு பதில், அவர்கள் அதிலே பங்கு பெறாமலேயே இருக்கலாம். உங்கள் இருதயம் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருந்தால் கர்த்தருடைய ராப்போஜனம் மிகவும் முக்கியமானதுதான். ஒரு தேவ மனிதன் இவ்வாறு கூறினார், தேவனுடைய கிருபையான கண்ணும் நம்முடைய விசுவாச கண்ணும் அந்த சாக்கிரமந்திலே சந்திக்கிறது என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் முன்னர் அவர்கள் சடங்காச்சாரத்தை பின்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் இருதயம் அவரை விட்டு வெகு தொலைவிலே இருந்தது. ஆகவே தேவன் எருசலேமை நியாயம் தீர்த்தார். ஏழாம் வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறதை பார்க்கலாம், எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். அவர் கூறுவதின் அர்த்தம், நீங்கள் சிறைப்பிடிப்பிற்கு முன்பு சடங்காச்சாரங்களை பின்பற்றினீர்கள், நான் உங்களை சிறைப்பிடிப்பிற்கு ஒப்புக் கொடுத்தேன், ஏன் உங்களுடைய சடங்காச்சாரத்தால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, ஏனெனில் உங்கள் இருதயம் தவறாக காணப்பட்டபடியால் இது நடந்தது. உங்கள் இருதயமே மிகவும் முக்கியமானது என்று அவர் சொல்கிறார். இந்த அதிகாரத்தின் இறுதி பிரிவிலே அவர்கள் செய்த எந்தெந்த காரியங்களெல்லாம் தன்னை விட்டு அவர்களை பிரித்தது என்று தெளிவாக குறிப்பிட்டு தேவன் கூறியிருக்கிறதை பார்க்கலாம். அவர் அங்கே மனிதன் மனிதனோடு கொள்ள வேண்டிய உறவு நிலைகளை குறித்து 10 கட்டளைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். 10 கட்டளையின் முதல் பிரிவு மனிதன் தேவனோடு கொண்டுள்ள உறவு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறது. அதாவது மனிதனுடைய இருதயம் தேவனோடு சரியான உறவை உடையதாயிராவிட்டால் சடங்காச்சாரம் தவறானதாகிவிடும். இந்த பிரிவிலே மனித இருதயம் தவறானதாக இருந்தால் சடங்காச்சாரமும் தவறானது என்று பார்க்கிறோம். இந்த கட்டளைகளை அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே வைத்து பார்த்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்ற காரியத்தை தேவன் குறிப்பாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்று நாம் பாவத்தை எவ்வாறு கண்டிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கண்டிக்கவில்லை என்று சொல்லலாம். நான் என்னை அறிந்த அளவிற்கு நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை கேட்க மாட்டீர்கள். அதேபோல நீங்கள் உங்களை அறிந்த அளவிற்கு நான் உங்களை பற்றி அறிந்திருந்தால் உங்களுக்கு செய்தி அளிக்க முன்வரமாட்டேன். அதாவது நாம் எல்லாரும் பாவிகள். ஒரு ஊழியர் இவ்வாறு எப்பொழுதும் சொல்வாராம், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் என்று சொல்வார். அவ்வாறு சொல்லும்பொழுது ஒரு சகோதரி அவரிடத்திலே, ஐயா, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவிகள் அல்ல என்று கூறி திருத்த முனைந்தார்களாம். அதற்கு அந்த ஊழியர், சகோதரியே, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் இன்னும் பாவிதான் என்று சொன்னார். உடனே அந்த சகோதரி, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது உண்டானால் நீங்கள் பாவி அல்ல என்று கூறினாள். அதற்கு அந்த ஊழியர், இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, நான் மன்னிக்கப்பட்ட பாவி, ஆனால் இன்னும் பாவிதான், நான் பூமியில் இருக்கும் வரை பாவிதான் என்று கூறினார். 1 யோவான் 3:2 என்று சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்பது போல, அந்த நாளிலே என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அப்பொழுது நான் பாவியாக இருக்க மாட்டேன், அந்த நாள் வரை நான் பாவிதான் என்று பதில் கொடுத்தாராம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் பாவிகள்தான். நாம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக பாவிகளாயிருக்கிறோம். மனோ தத்துவம் கூறும் ஒரு காரியத்தை சற்றே கவனிப்போம். நீங்கள் ஏன் சமுதாயத்திலே வெறுக்கத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் அம்மாவின் போதுமான அன்பு கிடைக்கவில்லை. அந்த அன்பு உங்களுக்கு மிகவும் அவசியம். அல்லது உங்களுக்கு உங்கள் தாயார் பால் புகட்டி இருந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அருமையானவர்களே, இது எவ்வளவு மூடத்தனமான காரியமாயிருக்கிறது என்று கவனித்தீர்களா? நீங்களும் நானும் பாவிகளே. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் கல்லூரி சென்று மனோ தத்துவம் பயின்று விடுவதால் ஒழுக்கத்தை பெற்றுவிட முடியாது. தேவன் ஒருவரே மனித தன்மையையும் நம்முடைய இருதயத்தையும் அறிகிறவர் என்று முற்றிலுமாக நம்புகிறேன். எரேமியா 17:9 சொல்லப்பட்டிருக்கிறது போல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம், தேவன் ஒருவரே அதை அறிவார். தேவன் நம்மை பார்க்கிறது போல நாம் நம்மை பார்க்கக்கூடும் என்றால் நம்மால் நிற்க முடியாது. அவர் ஒருவரே நம்மை நிறுத்த வல்லவர். தேவன் ஒருவரே நம்மை நிலைநிறுத்தவும் செய்கிறார். நாம் தேவனுடைய வசனத்திடத்திலே வந்தால் அவருடைய வார்த்தையிலே இளைப்பாறுதலை காண்பீர்களானால் தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். தேவன் அவர்களோடு மிகவும் குறிப்பாக இடைப்பட்டு இந்த கட்டளைகளை அவர்கள் வாழ்க்கையின் மீது அப்படியே வைத்து ஒப்பிட்டு பார்க்கப் போகிறார். நாமும் இதையே செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை உங்கள் கருத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள சபையின் மூப்பர்கள் மற்றும் சபை அலுவல் காரியங்களை பார்க்கிற யாவரும் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து நிருபங்களை வாசித்து பார்க்க வேண்டும். அந்த நிருபங்களிலே சபையின் பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை அறிந்து கொண்டு அதன்படியே பின்பற்ற தங்களை அர்ப்பணிப்பார்கள் என்றால் அடுத்த ஞாயிறு ஆராதனைக்குள்ளே முக்கால்வாசி அலுவலகர்கள் தங்கள் இடத்தை காலி செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்பது உறுதி. இதனாலே அநேக சபைகளிலே ஒரு உண்மையான எழுப்புதல் நடைபெறும் என்பதும் உறுதி. நம்முடைய வானொலி நிகழ்ச்சியிலையும் கூட இந்த நிருபங்களை பிரசங்கிக்கும் பொழுது மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வருவது போல அதிக கடிதங்கள் வருவதில்லை. காரணம், மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே பின்பற்றினோமானால் இன்று இருக்கிற அநேக ஊழியர்கள் கூட ஊழியத்தை விட்டுவிட்டு கீழே இறங்கிவிட வேண்டியதாயிருக்கும். அவர்கள் அந்த தகுதியை இழந்து விடுவார்கள். இன்று சபையின் நிலை இவ்வாறே காணப்படுகிறது. இது ஆச்சரியமான ஒரு பிரச்சனையை உடையதாயிருக்கிறது. சபையானது வயது முதிர்ந்த குழந்தைகளால் நிரம்பி காணப்படுகிறது. அவர்கள் தாங்கள் வாயில் புட்டிப்பாலை வைத்துக் கொண்டு சபையிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருக்கிற வளர்ச்சி இவ்வளவுதான். அவர்களில் சிலர் 3 மாதம் அல்லது 2 வார வேதாம பயிற்சியை பெற்றுக்கொண்டு தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று கருதுகிறார்கள். 2ஆம் உலகப் போரின் போது ராணுவ அதிகாரிகளுக்கான தட்டுப்பாடு அதிகமாயிற்று. அநேக காலி இடங்கள் கிடந்தன. அதை நிரப்புவதற்காக 90 நாட்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த அலுவலர்கள் உருவாக்கப்பட்டார்கள். 2ஆம் வரிசை அதிகாரிகள் அதிலே உருவாயினர். இவர்கள் அற்புதமான பையன்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றும் சபைகளிலே இதுபோன்ற அற்புதமான கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு வேதத்தின் மகத்துவம் தெரிகிறதில்லை. அருமையானவர்களே, நாம் வேதத்தை எவ்வளவுதான் கற்றாலும் எவ்வளவுதான் போதித்தாலும் நாம் இன்னும் அதில் குழந்தைகளைப் போலவே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். இன்று நம்மிலே அநேகர் இவ்வாறு காணப்படுகிறோம். அதாவது, நாம் சிறந்தவைகளை உடையவர்களாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் பொழுது நம்மிலே அநேகர் வாழ்விலே சாதாரணமானவைகளிலேயே திருப்தி அடைந்துவிட விரும்புகிறோம். நாம் நம்முடைய வாழ்வை தேவனுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திற்கு கீழாக கொண்டு வர வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மேலே கிருபையை பொழிகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா? அது மட்டுமல்ல, பாவத்தை குறித்து தேவன் பார்க்கிற வண்ணம் நாமும் பார்த்து அதை வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வெறுக்கிறது போல பாவத்தை வெறுக்கும் சுபாவம் நமக்குள்ளே கடந்து வரும்பொழுது நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இன்னமும் அது நம்மை பலப்படுத்துகிறதாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையின் அங்கத்தினர்களாய் இருப்போம் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? கர்த்தருடைய பந்தியிலே கருத்தோடும் ஜபத்தோடும் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து பங்கு பெறுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய சடங்காச்சாரங்கள் நம்மை இரட்சிக்காது. நாம் பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியிலே தொடர்ந்து நாம் பங்கு பெறும் பொழுது அவருடைய பரிபூர்ண இரட்சிப்பை நாமும் பெற்றுக் கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தின உடைய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஏதோ திருச்சபையிலே இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக்கொண்டு உம்முடைய மெய்யான வாழ்க்கையை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் உண்மையான இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வராத அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே, அவர்களுக்கு பாவ உணர்வை கொடுத்து மெய்யாய் தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு திருச்சபையிலையும் எடுக்கப்படும் முயற்சிகளையும் நடத்தப்படும் உயிர் மீட்சி கூட்டங்களையும் கர்த்தர்தாமே எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:15-16. பிலிப்பியர் 2:15-16.